பதம் பணிவோம். ஹே திரு கைலாயபுரிய முனிபரம்பரை மகாதேவா சரணம் சரணம் சரணம். அண்டசராதர குரு மகாதேவதைகளுக்கு அண்டசராதர குரு மகாதேவதைகளே ஆற்றுவித்தால் ஆடுகின்றேன், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உள்ளுகின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன்.
எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளான படி
இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய நவராத்திரியின் நவகோலங்கள் மகிமை என்னும் தலைப்பினை பற்றி பேதத்து வந்துகிறது ஈசன் இடியாப்பகித்தர் திருவருளான.
Thank you.
வாடி மறவாது வாழ்ந்த வாழ்க்கைதான் பிறவாதிருக்க வழி செய்து சிவனே உறவாக வந்து நிற்க வைக்கும் பார் என்றார் கழுவலி. ஆலம்மா மரத்தின் கீழ் அமர்ந்தே ஞானம் அனைத்தும் மௌனத்தால் அடைத்து கோலம்மா மாலையால் கோடிட்ட ஒன்பதிரவை நீலகண்ட நடனராஜன் நடனமாடி ஏக்கனனே என்றாரு குப்பை சித்தர். காண நின்ற காட்சியாய் காலை தூக்கி ஆடியே மானு என்று நின்று மலரடி கோடிட்டு மண்ணுயிர் புதவிய மாதேவ கோலமே என்றாரு கரப்பாத்திர சித்தர். ஞானமோஞ்சி வளர்ந்திட திரு ஞானராஜன் தீட்டிய வானபுகழ் கோலமே வழிவழியாய் வாழுமே என்றாரு நீலகண்ட பரதேசர். தானும் ஒரு காலெடுத்து தாந்தாங்கி வந்த காலையிலே வானது மழை பொழிந்தாலும் வானுலகம் அத்தனையும் கடந்த காலையிலே பேரன இனியதென காலை தூக்கி ஆடிய நடனராஜன் திருவடி திருக்கோலனே என்னென்று விளம்புவேனே என்றாரு கோலக்காரி சித்தர். தேடும் நாள் தொட்டு தேடுகின்ற வண்ணமெல்லாம் தேடலுத்தேன் தேட தேட என் நடராஜன் காலை தூக்கி ஆடி ஆட்ட கோலத்தை என்னென்று சொல்லுவேன் அருகிருந்து அறிந்தவருக்கு அறிவாரேனாரு கோலக்காரி சித்தர். இதுபோல எம்பெருமான் திருவருளால் வாழ்க்கையில் பலதரப்பட்ட கோலங்களை நாம் பலதரப்பட்ட நேரங்களில் சந்திக்கின்றோம். இதில் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான ஒண்ணு மகாபாரதம். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவாவா லெவல்ல ராமாயணம் அதோட நல்லா தெரியும் அவாவா நிலையில. ஆனா இந்த மகாபாரதத்துல சகுனி மாமா தெரியாதவா இருக்கவே மாட்டார். கிருஷ்ண பரமாத்மா நிச்சயமா தெரியும். சகுனி மாமாவும் கிருஷ்ண பரமாத்மாவும் குறைஞ்சது ஒரு 100 முறை சந்திச்சிருப்பான் தனியா. அவ்வளவு ஒரு பரஸ்பர வினாவிடைகளை பரிமாறிக்கொண்டவர்கள் இந்த இருவர். ஆகவே இப்பொழுது சகுனியின் உருவ அமைப்பை அற்புதமாக விளக்குகிறார்கள். தானாய் தெளிவாய் நின்றதொரு தீர்க்கமாய் வைத்த தாடி பாலே, தாடி கரெக்டா ஒரு ஜான் சைஸ்ல வச்சிருந்தாராம். தீர்க்கமாய் வைத்த தாடி சானது மூலம் தாண்டாது அடுதனு லடக்கும் பாரு. அது போல அற்புதமா சகுனி மாமா தாடியே ஒரு தனி அழகு. இந்த காலத்துல தாடி வச்சா அழகா சேவ் பண்ணிட்டா அழகான்னு ஒரு கேள்வி உண்டு ரொம்ப பேருக்கு. ஆனா சவுன ரகசியம் சவுன சாஸ்திரம் இதை பத்தி இருக்கு. எந்தெந்த நாள்ல சேவ் பண்ணலாம், எந்த நாள்ல வந்து சிகை சிங்காரம் பண்ணலாம்னு இருக்கு. ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா பண்ணலாம் நல்லது. ஆனால் தாடி வளர்க்கிறது ஒரு அழகு என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாடி வளர்ப்பதற்கு சில குவாலிபிகேஷன் தேவை. எல்லாத்துக்கும் ஒரு குவாலிபிகேஷன் வச்ச மாதிரி தாடி வளர்ப்பதற்கு ஒரு குவாலிபிகேஷன். ஏன் கேட்டா ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவான தாடியானது ஒவ்வொருவருடைய மனதையே அவருடைய நிலைகளுக்கு ஏற்றபடி மாற்றி விடுகிறதாம். ஆனால்தான் தாடி வைக்கும்போது ரொம்ப கவனமா வச்சிருக்கணும்ன்றது. அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களா இருக்கிறாங்க. ஓடுகால் ஓடுவண்ணம் ஓர் குஜை நிற்கும் அளவு தாடி, அவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்திருக்கிறார். ஈறுகால் ஒட்டகம் தாண்டிருக்கும் காலையில மாறுகால் பார்த்தவண்ணும் கழுத்தை சுற்றி வைத்திருப்பார் அதளவு தாடி. இவங்க எல்லாம் தாடி வளர்க்காங்க எல்லாம் வச்சாங்க ஒரு ரீசன் இருக்கு. ஆனா நம்ம தாடி வளர்க்கறதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுட்டு வளர்க்கணும். தெரியாம அனாவசியமா தாடி வளர்க்க கூடாது. ஏன்னா வைராக்கியம் பூண்டுகின்றவர்கள் தாடி வளர்ப்பார்கள். சில பேர் தன்னுடைய மனைவி கர்ப்பம் முத்திருக்கலாம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாடி வளர்த்துக்கிறது உண்டு. அதற்கடுத்து சில காரியங்களை நான் செய்து முடிக்கும் வரை தாடி எடுப்பதில்லைன்னு அந்த மாதிரி வளர்க்கறது உண்டு. இதெல்லாம் வந்து இடைப்பட்ட வைராக்கியங்களே ஒழிய பூர்ணமான வைராக்கியங்கள் கிடையாது. சில பேர் சில காரியத்தை எப்படி திரௌபதி கூந்தலை முடிக்க மாட்டேன் அப்படியே விட்டேன் ஒரு வைராக்கியத்துக்காக விட்டா. இப்ப எல்லாருமே கூந்தலை விட்டு போறது ஒரு ஃபேஷன் ஆயிருக்கு. அந்த மாதிரி வளர்க்கலாம். இதுக்கெல்லாம் சாபம். அது போல எம்பெருமான் திருவருளால் நிறையன கலந்து கருத்துடன் சேர்ந்து கண்ணிற கருவண்டு போல் இருக்கும் போல் கேசத்துடன் இறையன எடுத்த வண்ணம் போல் இதை ஓட்டதாடி கலந்திருக்கின்றான் கவி.
தகுதிக்கு கருகின்ற தாடியோட வெள்ள தாடி அப்படி லைட்டா பின்னி போறதாம். பின்னை என்னவன் அப்பா தான் எடுத்த காலையில வண்ணமுடியுடன் அமர்ந்திருக்கின்றார். அதை அவன் தொட்டால் போதும் அற்புதமாய் அவன் மதி வேறு. தாடிய தொட்டான் சகுனின்னா அவனுக்கு மூளை வேலை செய்யறதுன்னு அர்த்தம். சில பேர் தாடிய தொட்டா தண்டம்னு அர்த்தம்.
ஆகவே எம்பெருமான் திருவருளால் கருத்துடன் காரணம் தாடியை எப்படி போயினால் என்ன புத்தி வேலை செய்யணும் கண்டுபிடிச்சிடலாம்.
இது ரகசியங்கள், லங்கலட்சம் ரகசியங்கள் சொல்றது.
இப்படி வருடினால் அவன் பிறரை அழிக்க எத்தனிக்கின்றான் என்பது பொருள்.
இப்படி இழுத்தால் அவன் துன்பத்திற்கு வழி தெரியாமல் முழிக்கின்றான் என்பது பொருள். தாடியை மெல்லியதாக இப்படி சுத்துகின்றான் என்றால் பண பிரச்சனை.
அதற்கடுத்து தாடியை சில பேர் ஒன்றாக சேர்த்து இப்படி குவித்து எடுப்பார்கள்,
ஷேப் பண்ணி விடுறது. அந்த மாதிரி செய்தார்னா அடுத்து நாம் யாரை என்ன கவுக்கலான்னு யோசிக்கிறாராம். ஆகவே தாடிய
ஒருத்தன் தலைவர்களை வச்சு நம்மளை என்ன செய்ய போறான்னு
நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சவுன மகிய பத்தி அகஸ்தியர் வண்டி வண்டியா எழுதி வச்சிருக்கிறார்.
அதே மாதிரி மீசன் 38,000 கோடி ரகசியங்கள்
அடங்கி இருக்குது இந்த தாடி மகிமையில. தாடி மகிமைன்னா 300 நாள் பேசலாம், தென்னை மரம் நட்டு தேங்காய் வந்துடும்.
அதுபோல் எம்பெருமான் திருவருளால் அற்புதமாக தகுதி இரு விரலால் கோதுகின்றான் தன் தாடி.
ஒவ்வொரு நகத்தால போனா ஒரு பலன்.
அது போல இரு விரலால் கோதுகின்றான். அப்பொழுது என்ன அற்புதம் என்றால்
எதிரியை பார்க்க போகின்றான் என்பது கணக்கு. ஆகவே
அவனுடைய முக்கியமான பிரச்சனைகளை யாரிடமும்
அவன் பரிமாற மாட்டான், கண்ணனிடம் மட்டும்தான் பரிமாறுவான்.
அத்தகைய சிறந்த அறிவாளி தகுதி.
ஆகவே கண்ணனை சந்திப்பதற்காக புறப்பட்டு வருகிறார். கண்ணனுடைய துவாரகையின் முதல் படிகளோ 108 படிகள் கொண்டிருக்கும், ஆலோசனை படிகள். அந்த 108 படிகளும் ஒவ்வொரு படிகளும் 3 அடி அகலம், 1 அடி உயரம், திருப்பதி படி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான படிகளை யாராயிருந்தாலும் பொறுமையாக ஏறித்தான் வரணும், லிப்ட் கிடையாது. ஆனா அப்ப இருந்தவங்கள நல்ல பராக்கிரமான உடல்நிலை பெற்றவர்கள். ஆகவே துவாரகையில் அற்புதமாக தன் பேரை கொண்டு வந்து நிறுத்தினான் சகுனி.
அவனே ஓட்டுகின்றான், வேற ஆள கிடையாது. சில பேர் பக்கம்
வரணும், அவனே டிரைவ் பண்ணுவான் டிரான்சாக்சன். அது போல அவனே சாரதி இல்லாமல் ஓட்டுகின்றான்.
முதற்படியில் வந்து நிற்கும் போது அவன் மனம்
எப்பொழுதுமே நாம் நடக்கும் போது நம்ம எரியாமல் எதையாய் ஒன்று பேசிக் கொண்டுதான் போவோம். இதை நான் சொல்லவில் அகத்தியர் சொல்றார். வானது விழாவிய யார் மன்னரில் இருந்து மண்ணு ஆடும் தான் சிலை தருத்தவல்லாம் நிறை கொண்டொருவரப்பா சிறுவர் முதல் பெரியவர் வரை தனக்குள் ஏதோ பேசிக்கொண்டேதான் நடப்பர் பாருன் தெருவழியே. ஆனால்தான் ஆக்சிடென்ட்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ். சாமி நாமத்தை சொல்லிட்டு போக மாட்டான். அவன் இப்படி பண்ணிடலாம், இவன் இப்படி பண்ணிடலாம், இந்த துட்டை கட்டிடலாம், அந்த துட்டை முடிக்கலாம், இதே நினைப்பில் தான் போவான். அதான் எதற்கு வந்து இடிச்சுடுறான். ஆனால் தான் தெருவில் போகும்போது மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிட்டு போவான். அந்த ராஜர் சொல்லி தர்றது அதெல்லாம் என்னன்னே தெரியாது ரொம்ப பேருக்கு. ஆகவே இறை நாமம் சொல்லாமல் ஒவ்வொரு அடி நாம் எடுத்து வைத்தாலும் நமக்கு ஆபத்து கழியும். அத்தகைய ஒரு கொடூரமான காலம் இது. இப்ப பாருங்க, எங்க பாரு ஆக்சிடென்ட், எங்க பாரு ஏர் கிராஷ், எங்க பாரு ட்ரெயின் ரீலேர்மெண்ட். அப்ப என்ன காரணம்?
எல்லாரும் இந்த இறை நினைவோட ஏறி இருந்தாருன்னா அந்த ப்ராப்ளம் இருக்க.
ஆகவே இறை நினைவு ஒவ்வொருவருக்கு நிச்சயமாக வந்துதான் தீரணும். அது போல தகுனி ஒவ்வொரு படி ஏறும் போது அவன் அறியாமல் அவன் மனசாட்சி பேசுகின்றது.
தகுனி பார்த்து பேசுகின்றது.
என்ன, நீ வந்த இடம்
உன் எதிரியின் இடமாயிற்று.
அப்பொழுது அவன் மனம் சொல்கின்றது, உலகத்தில் யாருக்குத்தான் எதிரி கிடையாது, எல்லாருக்கும் எதிரி உண்டு.
எதிரி இல்லாமல் ஒரு வாழ்கின்ற வாழ்க்கை
சிறப்பான வாழ்க்கை ஆகாது. ஆகவே சகுனி கவலைப்படாது.
சகுனி உலகம் சொல்லி
அடுத்தபடி யாரா, நீ எங்கு இருக்கின்றாய் என்று நினைத்து பார்த்தாயா?
நிச்சயமாக தெரியும்,
நான் வந்த இடம் பரந்தாமனின் இடத்திற்கு வந்திருக்கிறேன்.
கபட நாடக சூத்திரதாரியாய் நீ பரந்தாமனிடத்தில் வருவதற்கு தகுதி பெற்றிருக்கிறாயா?
கண்ணனே பெரிய கபட நாடக சூத்திரதாரி, அவன் நாடகத்தில் நான் ஒரு சிறு பாத்திரம் தானே ஏற்றிருக்கிறேன். ஆறுதல் கொடுத்து அடுத்தபடியார், நீ ஒரு பாவி, கண்ணனோ புண்ணியார். நான் இருந்தாதான் கண்ணன் இருப்பது உலகுக்கு தெரியும், ஆகவே நான் இருந்துதான் தீர வேண்டும் என்கின்றான் அவன் உதடுவோர் முழுமுடிக்கு. அடுத்தபடி ஏறுகின்றான், இத்தனை காலமாக நீ பலமுறைந்து வந்திருக்கிறாய், வந்த போதெல்லாம் எண்ணத்தை சாதித்திருக்கிறாய்.
ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக போகவில்லை,
சாதிக்க முடியுமா என்று பிரயத்தனம் பண்ணி பார்க்கிறார்கள். அதைப்போல் நானும் செய்கின்றேன், இதில் என்ன தவறு இருக்கிறது?
அடுத்தபடி ஏறுகிறார்,
தானம் தர்மங்களும் தனித்தொரு காலையிலே வானமது மும்மழை பொழிந்த காலை, எனது என்று கேட்கும் வண்ணம் எடுத்தெடுத்து இயம்ப வல்ல ஈசனாயிருக்கின்ற கண்ணனிடம் செய்கின்றாய். வீணாக பொய் சொல்லிவிடார் மனசாட்சி சொல்.
பொய் சொல்லாவிட்டால் வாழ்க்கையே வீண். திருமணம் செய்ய பல ஆயிரம் பொய் சொல்லலாம் என்று கூறுகிறார்கள், மர்மணம் செய்ய பல ஆயிரம் பொய் சொல்கிறார்கள்,
இருப்பதை இல்லை என்பதற்கு பல பொய் சொல்கிறார்கள். நான் என்ன அதை விட அதிகமாக சொல்லிவிடப் போகிறேன்.
ஏதோ ஒன்று இரண்டு சொல்லலாம் என்று நினைத்து
கண்ணனிடம் அதுவும் செல்லுபடியாதார்.
இவ்வாறு ஒவ்வொரு படிகளாய் அவன் ஏறிக்கொண்டு வருகிறான்.
108 ஆக்கிவிட்டார கேள்விகள் வருகிறது. அவ்வாறு ஏறி வரும் போது கண்ணனுக்கு சகுனி மாமா வருகிறார் என்பது தெரியும். இருந்தாலும் அவர் ஆலோசனை அறையை விட்டு வெளியே வரவில்லை. இவன் மேல்படியை ஏறி வந்தவுடன்,
மாமா
வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றார்.
அவன் முகத்தில் மக ஆனந்தம்
தெளிந்த தேனார் மொழியான் தேர்ந்தெடுத்த காலை வானான் வண்ணம் வண்ணெடுத்த நீல வண்ணம் தாய் அமுதமாய் சிரித்தது வரவேற்று. அவ்வளவு அழகா கிருஷ்ண பரமாத்மா வரவேற்கின்றானா சகலமாக மனமாறு சிரிச்சு. சில பேர் சிரிப்புல பல ரகசியம் இருக்கு. பள்ளி தெரியாத அளவுக்கு சிரிச்சா ஒரு அர்த்தம், மோனாலிசா மாதிரி சிரிச்சா ஒரு அர்த்தம், ஒரு லைட்டா தூக்கி சிரிப்பான் ஒரு கோண சிரிப்பு அதுக்கு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி சிரிப்பின் ரகசியங்கள் என்று 30,000 பாடல் எழுதுகிறார் போதரு. ஆனால் இவன் என்ன சிரிக்கிறான் என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சுக்கலாம்.
அது போல் இல்லாமல்
பவளவாய் கண்ணன் அந்த அழகான வாயை
முத்துப்பற்கள் முன்னின்று அலங்கரிக்க,
பவளவாய் கண்ணன் பார்வேறி நீலன் தானாய் என்னும் எண்ணத்தை அறிந்தவன் போற்றி அவன் சிரிப்பு அவன் அற்புதமா அவனை வரவேற்கிறது. என்ன சகுனி உன்னை நான் அறிவேன், இருந்தாலும் வா என்பது போல் அவன் சிரித்திருக்கிறதா? சகுனி சிரிக்க மாட்டான், அவன் சிரித்தாலே ஆபத்து. ஆகவே அப்பொழுது சகுனி மாமா தன்னுடைய சுண்டு விரலாலும் கட்டை விரலாலும் நீவி விட்டுக் கொண்டானாம் தாடியை. கண்ணன் அற்புதமாக நம்மை வரவேற்கின்றான் என்பது அர்த்தம்.
அந்த மாதிரி உள்ள போனோட ஆசனம் கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. உட்காருங்க, விவேகிகள் காரண காரியம் இல்லாமல் ஒரு இடத்திற்கு வரமாட்டார்கள். அதுபோல் தங்களை போன்ற விவேகிகள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்றால் என்னமோ ஒரு
பெரிய ஆனந்தம் இருக்கிறது இல்லையா மாமா என்றான் கண்ணன்.
சகுனி சிரிப்பது போல் செய்தான், அவ்வளவுதான்.
ஆனால் கண்ணா, நான் வந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தெரிந்திருக்கும், புதிதாக நான் என்ன சொல்ல போகிறேன்?
ஒரு முறை வந்தால் ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்கேன்,
பல முறை வந்திருக்கிறேன், பல முறை வரவும் போகின்றேன்.
என்ன செய்தி? உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். கண்ணன் சொன்னான்,
ஆயிரம் முறை தாங்கள் வந்தாலும் அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாமல் தாங்கள் வரமாட்டீர்கள். ஆகவே வந்த காரியத்தை சொல்லுங்கள்.
ஒன்றுமில்லை கண்ணா,
என்னமோ துவாரகையிலிருந்து ஒற்றர்கள் ஏறி இருக்கின்ற விமானங்கள் என்னுடைய அரண்மனை மீது பறந்ததாக சொன்னார்கள். வேறு யாரையாவது கேட்டால் ஒன்றுக்கு ஒன்றாய் சொல்லி உன் மீது எனக்கு இருக்கின்ற அன்பை மாற்றிவிடப் போகிறார்கள் என்று மேலே கேட்க வந்தது. விமானம் தங்கள் அரண்மனை மீது பறந்தால் ஒருங்கி விழுந்து விடும். என்ன கண்ணா சொல்கிறாய்? விமானங்கள் பறந்தால் என் அரண்மனை மீது தொறிந்து விழுவதா காரணம்?
ஆமா.
தங்களுடைய மானம் பறந்து கொண்டிருக்கும் போது விமானம் பறந்தால் இரண்டும் மோதிக்கொள்ளாதா? தங்களுடைய மானம் பறந்து கொண்டிருக்கும் போது விமானம் பறந்தால் மோதிக்கொள்ளாதா?
பார்த்தால் சகுனி. ஆமா கண்ணா. கபட வேஷம் தரித்து பஞ்சபாண்டவர்களை வஞ்சமையாக சூதாடி கவிழ்த்து விட்டேன் என்று என்னுடைய மானத்தை எல்லாரும் ஏற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் பறந்து கொண்டுதான் இருக்கிறார்.
ஆகவே மானத்தின் முன்னால் விமானம் நொறுங்கிவிடும்.
உண்மையான வார்த்தைதான். சரி சகுனி மாமா, தாங்கள் வந்த காரியம் அறிய விரும்புகிறேன்.
ஒன்றும் இல்லை கண்ணா, ஏதோ போட்டுகளை சொல்றாராம். பெண்கள் அல்ல அலங்காரமாக காலையிலும் மாலையிலும் கோடுகளை போடுகின்றார்களா வீட்டு முன்னால்? அந்த கோடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன்.
கண்ணன் சொல்றா,
வெறும் கோடுகள் எல்லாம் கோலங்களாகி விடாது மாமா. கோடுகள் எல்லாம் முறையாக வளைத்து சுழித்து நெடித்து கோர்த்து சேர்த்து வைத்தால் அது கோலங்களாக மாறும்.
வெறும் கோடுகள் என்று கூறுகிறீர்களே? இல்லை, அதைத்தான் சொல்ல வேண்டும்.
ஏனோ கோலங்களை பற்றி ஏதேதோ ரகசியங்களை நீ அறிந்து வைத்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன்.
அதை பற்றி அறிந்து போகலாம் என்று
சகாதேவனிடம் கேட்கலாமே. எப்பொழுதும் அவனை அல்லவா நீங்கள் கேட்பீர்கள்?
உண்மைதான்.
அவன் உண்மையை தவிர வேறு சொல்ல மாட்டான் சகாதேவன். ஆனால் உண்மையை சொல்லுவான் என்று பலமுறை அவனை கேட்டு அவன் சொன்ன உண்மைகளெல்லாம் மாற்றி திருத்தி வைத்து விட்டேன் நான்.
அதனால் பல துன்பங்கள் வந்தது.
கூடா நாள் மகிமே பேசியிருக்கோம்.
அதே சகுனி மாமா எப்படி மாத்தான்றது பிரிண்டெஸ்ட் தரேன்னு சொன்னாங்க. அவளை கேளு வச்சிருப்பான்.
அதுபோல எம்பெருமான் திருவருளால் சகாதேவன் சொல்லிக் கொடுத்த அனைத்து உண்மை ரகசியங்களையும் மாற்றிவிட்டான் சகுனி. ஆகவே பலமுறை அவன் செய்த உண்மை ரகசியங்களை மாற்றியதால் இந்த முறை அவனை போய் கேட்க விரும்பவில்லை. ஆகவே கண்ணா உன்னையே நேரே கேட்க வந்துவிட்டேன்
என்று சகுனி கூறுகிறார்.
ஆனால் கோலங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும் மாமா? அது பெண்கள் அல்லவா அறிவார்கள்.
கலியில ஆண்கள் சொல்லித்தர வேண்டிய நிலைமை மாமா.
ஆகவே எம்பெருமான் திருவருளால் கோலம் வந்து சுண்ணாம்பு மாவுல போடுவாங்க. எல்லா ராத்திரியும் சுண்ணாம்பு மாவுல தான் கோலம் போடுறது. அதுக்கு பேர் இங்க பட்டணத்துல மொக்கு மாவுன்னு சொல்றாளாம். சுண்ணாம்புல இட்ட மாவு. அந்த காலத்துல கோலம் போட்டு மெழுகி இது பண்ணாங்கன்னா சும்மாவா போட்டாங்க? அழகுக்காக கோலம் போடவில்லை, அர்த்தத்தோட கோலம் போட்டாங்க. இந்த காலத்துல வாசல்ல சுண்ணாம்புல கோலம் போடுறான். ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச எறும்பு வந்து திருட போறது, வாக்கு பணம் சந்திர போறது அர்த்தம். ஆனா சுண்ணாம்பு மாவுல போடக்கூடாது. வேதனை தாழ்ந்தெடுத்த காலையில வேண்டாத வழிகள் எல்லாம் ஆதனை சொல்லிக் கொடுத்தோனப்ப அரிசி மாவில் இடும் கோலம் என்ன?
அரிசி விற்கிற கிலோ 7 ரூபா. எங்க போடுறது? சினிமாவுக்கு எவ்வளவு தூரம் கொடுத்துட்டு போறீங்க? 4 ரூபா.
அதுக்கு அப்பா கடைசி கட்டத்தில் அமர்ந்து பார்க்க 10 ரூபாய் கொடுப்பான் வெந்திரையிலே.
முன்னே பார்க்க வேண்டும் அதிக பணம் என்ன?
அதுபோல எம்பெருமான் திருவருளால கோலத்தை சுண்ணாம்பு மாவுல போடாதீங்க, செல்வம் வராதா. செல்வம் செல்வம் என சொல்லி இடும் சுண்ணம் வண்ணம் பாரு இடும் கோலம். அப்பா அண்ணாந்து பார்த்து ஐயா நீ என்னும் பணத்தை என்ன?
வேற பணத்தை என்ன அண்ணாந்து பாப்பான் பேங்க்ல? நீ இன்னும் பாருங்க, தெரியும் பாருங்க. நிறைய வாங்கின ஒருத்தன் கொஞ்சம் வாங்குறான் பாப்பா.
அதை நாங்கள் வாங்கலாம். வட்டி கூட்டி விற்பதற்கு இடம் கட்டி வைப்பான் கலியில.
வட்டி
அதுல எப்பா மக்கள் வட்டியை உண்டுவா? மக்களுக்கு சேவை செய்யாமலே கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் அவன் வட்டியை வாங்கி சாப்பிட்டு அவனுக்கு வேலை செய்யாங்க. வட்டியை உண்டுவா? வருகின்ற வட்டி கொடுப்பவனுக்கு வேலை செஞ்சா செய்யாமலே அன்னவனிடத்தில் நிறைய எண்ணுவான், எண்ணாதவன் ஆறு என்று பார்ப்பான். அது போல இந்த கோலம் மாவில் அரிசி மாவுல தான் கோலம் போடணும்னு எல்லா ஆற்றிலையும் சொல்லி வச்சிருக்கான். இதுக்கு முன்னால செய்ய போனா இனிமேதான் செய்யுங்க. அந்த மாதிரி கோலங்களில் பல ரகசியங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கோலம்னா எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுடணுமோ இல்லையோ, அது போல இந்த கோலங்கள்லாம் போடுறாள், அதை பத்தி நன்னா உனக்கில்லவா கிருஷ்ணா தெரியும் அப்படின்னு கேட்டா சகுனி. ஆனா கண்ணன் சொன்னார், அதற்கு பல சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, அந்த மாமா எப்படி தெரியும்? நிச்சயமாக தெரியும். இந்த கோலத்தின் ரகசியத்தை யாரிடத்தில் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ரகசியமா எழுதி வச்ச அந்த காலத்துல. அப்ப சொல்றார் சகுனி மாமாவே சொல்றார், சூதாட்டக்காரனுக்கும் மதுமங்கை லோலர்களுக்கும் பிற பொருளை கவர்பவனுக்கும் சொல்லிடாத இரகசியத்தை நாங்கள். ஆகவே மாமா சட்டத்திட்டம் தெரிஞ்சவர் நீங்களே வந்து கேட்கிறீர்களே. எனக்காக இல்லை கண்ணா, பிறகு வேற யாருக்கு? துரியோதனனுக்காகவா கேட்கிறீர்கள்? அவனுக்கு தகுதியே கிடையாது. சரி சொல்றான், துரியோதனனுக்காக கேட்க வந்தீர்கள், அவனுக்கு தகுதியே கிடையாது. பிறகு அஸ்வத்தாமனை கேட்க வந்தீர்களா? அவனுக்கும் வேண்டாம். பிறகு அர்ஜுனனுக்காக கேட்க வந்தீர்களா? நான் வந்த காரியமே கட்டிவிடும் கண்ணா. பிறகு தாங்கள் வேறு யாருக்காக கேட்க வருகிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே தெரியாது கண்ணா. உன்னை நம்பினவர்க்கு நீ காட்டியும் விடுவாய், உன்னை நம்பாதவரை மாட்டியும் விடுவாய். ஆகவே இதனுடைய ரகசியத்தை சொல்ல அப்பொழுதாவது ஒத்துக்கொள்ளுகிறாயா என்று பார்ப்போம் என்று சகுனி சொல்றார். இந்த கோலத்தின் ரகசியத்தை பற்றி முன்னூறு பாட்டு எழுதியிருக்கார் அகஸ்தியர். முலைநான் கட்ட காலையிலே திரையினை எடுத்த காலையில் வண்ண அக்கறையும் அத்தனையும் எடுத்திருந்தாலும் சின்ன ஓர் வேல் எடுத்த காலையில் வேந்தன் சொல்லிக் கொடுத்தான் என்ன. இந்த கோலத்தின் ரகசியத்தை பற்றி சுத்தமா தெரிஞ்சவர் பரசுராமர். ஆகவே பரசுராமர் ராமருக்கு வில்லை முறிப்பதற்காக ஒரு வேறொரு வில்லை கொண்டு வந்தார். அந்த வில்லை நாணேற்றி வளைத்து காட்டியதால் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு கோலங்கள் ரகசியத்தை ராமனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதை சகுனி மாமா சொல்லலாம். ராமனுக்கு சொல்லி கொடுத்த பிறகு வேறு யாருக்கும் பரசுராமர் சொன்னதாக தெரியவில்லை. ஆகவே இங்கு வந்திருக்கின்றேன் என்றார் சகுனி. என்ன மாமா ஏதேதோ சொன்னது? ராமனுக்கு தெரிந்தால் எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணன் கேட்கிறார். ஆனால் பரந்து நான் என்ன சொன்னேன், ராமருக்கு பிறகு வேறு ஒருவருக்கு பரசுராமர் சொல்லிக் கொடுத்ததாக தெரியவில்லை. ஆகவே தெரிந்தவன் ஒரே ஒருவன் தான் இருக்கின்றான், அது நீதான். ராமனுக்கு அடுத்து இந்த ரகசியத்தை தெரிந்தவன் நீ ஒருவன் தான் என்று சகுனி சொல்லுகின்றான். அப்போ சகுனிக்கு தெரிகிறது ராமருக்கு அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அப்போ எவ்வளவு ஒரு தீர்க்கமாய் அவன் யோசித்து பார்த்திருப்பான் என்று நினைத்து பாருங்கள். அண்ணன் சொல்கிறான், அர்ஜுனனுக்கும் வேண்டாம் என்றீர்கள், துரியோதனனுக்கும் வேண்டாம் என்றீர்கள், தங்களுக்கு தகுதி இல்லை என்று ஒப்புக்கொண்டீர்கள். ஆகவே இந்த ரகசியத்தை நான் யாரிடம் சொல்லித்தர முடியும்?
நான் வந்தது முடிந்து விட்டது கண்ணா, தோல்வியை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி திரும்புகிறான். கண்ணனும் சகுனியும் இருவரும் இரண்டு படிகள் இறங்குவதற்கு முன்னால் வருகிறார்கள். சகுனி திரும்பி பார்க்கிறார். கண்ணா ஏதோ கேட்க வேண்டும் என்று வந்தேன் தோல்வியோடு கூட. ஆனாலும்
நான் கேட்க வேண்டியதை இன்று நான் கேட்காமல் போய்விட்டால் என்றாவது ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வருவார்.
அன்று கேட்பாய் என்னை, நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், அன்று நீ ஏன் என்னை கேட்கவில்லை, கேட்டிருந்தால் கொடுத்திருப்பேன் என்று என்னை மடக்குவாய். ஆகவே போகும் உன் கேட்டேன், என்ன இந்த கோலங்களின் ரகசியத்தை கர்ணனுக்காவது சொல்லிக் கொடுத்தால் போதும் என்று சொல்லி கிளம்பி விட்டார். கர்ணன் காவது சொல்லி கொடுத்தார். கண்ணனுக்கு ஆச்சரியம், சுயநலவாதி எப்படி கர்ணனுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி நினைக்கின்றான் என்று சொல்லி நின்றான். அதற்குள் அவன் இறங்கிவிட்டார். சதுனி படுகையில் இறக்கும் போது மனது வேகமாக வேலை செய்கிறது. சதுனி உன்னுடைய வேலை முடிந்து விட்டது. இறைவனிடத்தில் யாரு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் உனக்கு எது நன்மையோ அதைத்தான் இறைவன் கொடுப்பான்.
வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி.
ஆகவே உன்னுடைய கடமை முடிந்து விட்டது. நீ எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் உனக்கு எது நன்மையோ அதைத்தான் இறைவன் தருவான்.
கண்ணனோ இறைவன்.
ஆகவே உனக்கு எது நன்மையோ அதை தருவான். சஞ்சலப்படாதே, சாந்தி கொள் என்று அவன் மனது சொல்லிட்டு
தேர் ஏறினான். பார்த்தான் கண்ணனை. கண்ணன் சிரித்தான். அவ்வளவுதான், தேர் போய்விட்டான்.
கண்ணன் தனியாக வந்து அமர்ந்து யோசிக்கின்றான். கர்ணனுக்கு சொல்லி தரும்படி கேட்கின்றான் சகுனி. ஆச்சரியமாக இருக்கு, என்னைக்குமே கேட்காத ஒரு சப்ஜெக்ட் இது.
ஆகவே எம்பெருமான் திருவர்களால் கண்ணன் தன்னை நினைக்கும் போது தன்னுடைய பூர்வீக ஞானம் இருக்கு.
வீராண்மை வெற்றெடுத்த ஓர் ஆமையீரன்மை ஊரான் கண்ட சத்திரியன் ஞானம் நிந்தராம் நாம் உருவந்தே.
அப்ப ராமனுடைய ஞாபகம் வர்றதா அவர் கிருஷ்ண பரமாத்மா பரசுராமர் கிட்ட இருந்து சொல்லித்தர.
அப்பா எல்லா ரகசியங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஆனா முக்கியமான ரகசியம் என்ன,
வாழ்க்கையில எல்லாரும் வந்து தாய் தாய் தாய்னு சொல்லுவான்.
கடவுள் சொல்ல மாட்டான். சில பேர்
கடவுள் உண்டு என்று சொல்வார்கள் மிக குறைவு. நான் தாயை வணங்குகிறேன்.
இது என்ன இன்டெரக்டா சொல்றேன்,
கடவுள் வேற தாய் வேறையா? நான் தாயை தான் வணங்குகிறேன், கடவுளை வணங்க மாட்டேன். இது என்ன பேச்சு? நான் சேவ் பண்ணுவேன், பிளாட் போட
மாட்டேன். திருவருளால் சில பேர் தாயை தான் வணங்குகிறேன், கடவுளை வணங்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். காரணம், கடவுள் இல்லை என்று நினைப்பானால்
கடவுள் உண்டு. நிற்கும் நிலைகளில் தான் எடுத்த காலையிலே கடவுளை காட்ட முடியும்.
வாக்கொரு பொருளாய் தான் எடுத்த காலையிலே வாழ்ந்திருந்த நிலைகள் எல்லாம்
வாக்கொரு பொருளாய் தாண்ட விட்ட காலையிலே கடவுள் ஒருவர் உண்டு. அக்கடவுள் சிவன் வருவானே.
பரசுராமர் சொல்றார்,
வாரினது தானது எடுத்த காலையிலே வாரி அது கூறி எடுத்திருந்தான்.
தேவது நீ எடுத்திருந்தாலும் இறைவன் ஒன்றுண்டனில் அந்த இறைவன் சிவன் ஒருவன் தான்.
ஆதினால் தொட்டு அத்தனையும் கடந்த காலையில் ஆதி மூலன் என்றால் அவன் சிவனே, சிவன் தான் தெய்வம்.
ஆகவே
சிவன் ஒருவனால் தான் அனைத்து ரகசியங்களும் சொல்லப்பட்டது.
ஆகவே ராமா, சிவனால் தான் அனைத்து நடத்த முடியும். ஆகவே
நவராத்திரிக்கு மூல கர்த்தா சிவன் தான்.
எல்லாரும் தேவி தேவின்னு சொல்லுவான். ஆனா பரசுராமர் சொல்றாரு,
இத்தேவி அத்தேவி என தேவி கோடான கோடி தேவி,
முத்தேவி தான் எடுத்த காலையிலே அத்தேவி நடந்திருந்தாலும்
கொண்ட அனைத்து தாய்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற என் தாயுமானவர். வானது மொழியும் முன்னும் வழித்தொரு காலையிலே
தீரது தானாக எடுத்த காலை தேர்ந்தெடுத்து வந்த நிலைகள் எல்லாம்
தானே வந்த நவராத்திரி என்னை என் சிவனையே பாருன்னாரு பரசுராமர். ஆகவே நவராத்திரிக்கு சிவ வழிபாடு தான் சிறந்த.
ஏ
சிவன் தான் நவராத்திரியை உருவாக்கினவன். சிவன் தான் உனக்கு அளித்த பிச்சை.
அவன் கொடுத்த பிச்சையை வைத்து நீ எல்லாரும் தேவி கும்பிடுறான். ஆனா
நீலகண்ட சிவசைவர்கள் பரையதேவர் பரம்பரையை வந்தவர்கள். அவர்கள் இன்று நவராத்திரியில ஒன்பது நாள் சிவனைத்தான் கும்பிடுறாங்க.
நவராத்திரியில் அன்னையை வழிபடுவது இரண்டாம் பட்சமாக தான் கருதுகிறார்கள். முதலில் சிவனைத்தான் வழிபட வேண்டும் என்று
ரகசிய சாஸ்திரங்கள் சொல்லுது. பரத சூத்திர ரகசியத்தில்
அகஸ்தர்வர் எழுதுகிறார் இதை பத்தி. ஆகவே எம்பெருமான் திருவருளால்
பரசுராமர் சொல்லித் தருகிறார், இறைவன் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நடனம்,
ஆம்பளை நடனம் ஆடினாவுக்கு
பேரு தாண்டவம்,
பொம்பளை நாட்டியார்னா அவளுக்கு பேரு லாஸ்யம். அதனால
எல்லாரும் நடனம் நடக்கிறாங்க ஆடுறவன் நினைச்சிடக்கூடாது. ஆகவே ஆடல் என்பது ஆண்களுக்கு தான், அவர்கள் கொடுத்தது பெண்கள் அடைகிறார்கள். நான் சொல்ல அதுக்கு சொல்றேன், ஆடுகின்ற ஆட்டம் தின்னு ஆடல் வல்லோன் பாட்டு, கூடுகின்ற கூட்டம் எல்லாம் குறித்து காட்ட வல்லதோர் நாட்டிய நடனங்களை அளித்தவன் அன்னைக்கு பின்னே அவள் ஆடினாள்.
ஆகவே
ஆடல் அரசன் அம்பலவாணன் ஒருவன் தான்.
ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் இறைவன் அணுக்குள் புகுந்தாடுகிறான்,
அண்டத்திற்குள் புகுந்தாடுகின்றான், அனைவருக்கெல்லாம் அணுவாயிருந்து ஆடுகின்றான்,
அனைத்துமாயிருக்கின்றவனை என்ன என்று புரிந்து கொள்வது. அணு அணிவில் இறந்தார் என்று அங்கு எண்ணம் தான் தடுமாறும். இமையோர் கூட்டம் எழுதுமாறி அறியாத எந்த இமையோர் அணிக்க மாட்டுது, இமையோர் கூட்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ஆர்டினரி மனுஷன் என்னால் பண்ணிக்க முடியும். ஆகவே அணுவுக்கெல்லாம் அணுவாயிருக்கின்ற ஈசனை ஒவ்வொரு கணவன் நினைப்பதை தவிர வேறு வழி கொள்ளக் கூடாது என்ற எண்ணத்தை உறுதியாக கொண்டிருந்தால் வாழ்க்கை ஆடி போக. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த வாழ்க்கை கிடைத்தது இறைவனுக்காக. அதுக்காக கல்யாணம் பண்ணி வேணாம் சொல்ல, அதுக்காக குழந்தை குட்டி வேணாம் சொல்ல, எல்லாம் செய்திருக்குங்க இறைவன் நினைவோர். ஆகவே எல்லாம் நினைச்சிடுவா, சின்ன வயசுலயே சாமியாரா போயிடுவான், யாரும் சாமியாரா போக மாட்டோம், கஷ்டமான வேலை. சம்சாரியா போறதுக்குள்ள அல்லாடி போடுறான், சாமியாரா எங்க போக முடியும். ஆகவே எம்பெருமான் ஒரு கல்யாணத்தை பண்றதுக்குள்ள என்ன கிழி கிழிஞ்சிடறான், பண்ணவாளதுதான் தெரியும். அது போல எல்லாரையும் எல்லா நேரத்திலும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஆனா சாட்டிஸ்ஃபை பண்ணியாகும். அதுபோல எம்பெருமான் திருவள்ளார் பரசுராமர் தாண்டவம் என்றால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிலை கடந்த ஒரு காலையிலே ஒருமித்த கலைகள் எல்லாம் தாம் தலை கடந்த காலையிலே தேடுதற்கரிய சிவனே, சிவபெருமானுடைய நடனத்தை பற்றி அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சித்தர் தபத்திருந்தார். அவர் பேரு தாண்டு, சாதாரண ஆளு. அவர் என்ன பண்ணாரு, பட்டம் ஒரு விட்டமாய் வளர்ந்திருக்கும் காலையிலே அடிமுடி தேடி அடையா எண்ணங்கள் கடந்த திரு அண்ணாமலையுடன் இருந்தான் பாருன்னார். அடிமுடி தேட கிடைக்காத அண்ணாமலை அந்த தாண்டு என்ற சித்தர் தபத்திருந்தாரா? என்ன தபஸ், 100 பிரமர்கள் இறக்கு வரை நின்றன தபஸ் என்ன. ஒரு பிரம்மாவுக்கு 4 சதுர்யுகானா 42 லட்சம் வருஷம் ஒரு டே ஒரு பகல். 4 யுகங்க போனா ஒரு சதுர்யுகம், அந்த ஒரு சுகத்துல அவருக்கு ஒரு டே 12 hours. அப்ப 2-4 சதுர்யுகம்னா ஒரு டே அண்ட் நைட். அவருக்கு 100 வயசுனா எத்தனை சதுர்யுகம் நீங்க கணக்கு போட்டுங்க? கோடிக்கு மேல ரொம்ப பேருக்கு அதுக்கு என்ன எழுத்துக்குதுன்னு தெரியாது, கோடின்னு முடிச்சிடுவான். மிஞ்சி கேட்டா மில்லியன், மில்லியன் மேல பில்லியன், பில்லியன் மேல ட்ரில்லியன், அப்புறம் 1000 மில்லியன் முடிப்பான். அவ்வளவு. ஆனா தமிழ அதுக்கு மேலேயே இருக்குது, கோடி இன்ட்டு கோடி தமரை, தமரை தமரை இன்ட்டு தமரை, விதுலை விதுலை இன்ட்டு விதுலை, அது விதுலை. இதெல்லாம் எத்தனை சைபர் நீங்களே சேர்த்து பாருங்க கம்ப்யூட்டர்ல.
அது விதுலை, அது விதுலை இன்ட்டு அது விதுலை, சித விதுலை, சித விதுலை, சித விதுலை சேர்த்தோம்னா பறவிதலை,
பறவிதலை இன்று பறவிதலை, பார் பறவிதலை, பார் இதெல்லாம் வந்து ஒன்னு பக்கத்திலேயே 10,000 சைபர்
பெருகி பாத்துங்க.
ஆகவே தமிழ்ல தான் கோடிக்கு மேல எழுதி வச்சிருக்கிறான்,
இங்கிலீஷ்ல இல்ல. அதான் மரியாதை இல்லாத மொழினா, அப்பாவுக்கையும் பொண்டாட்டிலையும் அண்ணனுக்கையும் எல்லாருக்கும்.
ஆகவே எம்பெருமான் திருவருளால் தமிழ வந்து உயிர்த்து உணர்ந்து பார்க்கணும்.
எல்லாத்திலுமே தமிழ்ல ரகசியம் எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு படிக்கிறதுக்கு அறிவில்லை, அதனால எல்லாம் இங்கிலீஷ் அனுப்புறோம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் 100 பிரம்மா வயசு திருவண்ணாமலையில வளம் வந்து வணங்கினேன் தாண்டு. என்னத்துக்காக? ஈசன் ஆடுற நடனங்கள்ல இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது, வேற ஒண்ணு இல்லை. அதெல்லாம் வைராகியம். பகதாத்துல என்ன செய்யறான் பாக்கிறதுக்கு 10 மணி நேரம் வாங்கிக்கிறான், பரந்தாமனை கும்பிடுறதுக்கு நேரம் பத்தல. அந்த மாதிரி காலம் இது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் அந்த தாண்டு 100 பிரமர்கள் ஆண்டு நின்று தவம் பெற்று ஈசனை அடைந்தார். சிவபெருமான் அசஞ்சா அர்த்தருக்கு நமக்கு தெரியாது.
மானிட பிறவியை இறைவனை பற்றி பூர்ணமாக தெரிந்து கொள்ளாமல் வேற எதற்காகவோ நம்முடைய நேரத்தை கழித்து இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி நினைக்கிறோம், ஆனா தெரிந்து கொள்வது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த தாண்டு இறைவன் ஒவ்வொரு விதமாக கூத்து ஆடினார். அந்த ஒவ்வொரு கூத்தையும் முறையாக கணித்து அந்த கூத்தினுடைய ரகசியங்களை எடுத்து விளக்கினார். ஆகவே அந்த ஒவ்வொரு அசைவுகளில் சுவாமி பிரளய கால தாண்டுத்திர காலங்கள் கடந்த காலம் ஆடிய தாண்டவங்கள் பல ஆயிரம், 30 கோடி 1000 தாண்டவங்கள் ஆண்டாரா சோதரமா 1-2 ஆள். அப்ப டான்ஸ் இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு பாரு, என்னமோ பேலே டான்ஸா ரோல் டான்ஸா என்னென்ன சொல்றாங்க, அதெல்லாம் அகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறார். முன்காலை தூக்கி தின்காலாய் ஆக்கி அன்னவள் அவனை பத்தி இன்னவள் அவள் பால்ரூம் டான்ஸ் அகத்திறப்போ தானாய் தூக்கி ஆடும் போதும் கால் தவறினால் தடுக்கி விழுவார். அண்ணிலை ஆடாத கலிகளப்பா பரங்கியன் சொல்லி கொடுத்தாள், வெள்ளக்காரன் எழுதி வச்சுக்கிறான் எழுதி வச்சுக்கிற. அடுத்து அப்பா தானாய் ஆட்டம் உடல் அழப்பா அங்கங்கள் அசையவே இவன் பயிர் முன்பின்னே செல்லும், அதான் ஜர்க்கு. முன்பின்னே செய்யும் தன்னவன் ஆடி தடுக்கி விழுவான் தான்மது உண்டு, அதை பற்றி எழுதுகிறேன். ஆகவே கோலாகலமாய் ஆடும் முன்னும் குறித்து உடலை உடைத்துக் கொள்வார். அது இப்பத்தி பேசன் டான்ஸ் கெட்டதுக்கெல்லாம் கைய கால வச்சுக்க. இந்த மாதிரி குறித்து அவர் உடலை உடைத்துக் கொள்வார். கருத்தது இருக்காது பாரு, என்ன ஆடுவான் எழுதி வச்சுக்கிறார் அகத்தியர். அது போல அல்லாமல் எம்பெருமார் வேதங்கள் காண்கிறா வித்தகனா இருக்கின்ற என்னட ராஜன் திரு பாதங்கள் தூக்கி ஆடிய ஆண்டங்கள் எத்தனை கோடி ஒன்ன. அந்த தாண்டவங்கள் ஆனந்த தாண்டவம் இறைவன் ஆடினார். ஓர்கால் தூக்கி மறுகால் தானாய் வளை திருகால் தூக்கி ஆடலுற்றார் அத்தாண்டவம் என்னென்று விளம்புவேனோன்னாரு அதிர்ச்சி. ஆனந்த தாண்டவம் ஆனாராம் இடது கால தூக்கி வலது கால ஊன்றி. ஆனா மதுரையில வலது கால தூக்கி இடது கால ஊன்றி ஆன இதுக்கு மாறுகால் தாண்டவம் என்று பெயர். ஆனா இறைவன் செய்தா ஒவ்வொரு அசைவுகளுக்கு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடும் போது ஒரு அற்புதமான கோலத்தை தன் கால்கினால் கீறினானாம். அந்த கால்களில் கீறிய கோலத்திலிருந்து பல அச்சரங்கள் உருவாயின. அந்த அச்சரங்களை தான் முதலில் தாண்டு எழுதினான. நவராத்திரியில் முதல் முதலாய் வணங்க வேண்டிய கோலம் இதுதான். அந்த கோலத்திலிருந்து அந்த கோலத்திற்கு பேர் ரிஷிமண்டல கோலம்னு பேர். அந்த கோலத்திலிருந்து சைலபுத்திரி என்ற தேவி உருவானாள். இதை ஏதோ வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அந்த ஆசிரமத்தை பற்றோம். இதுக்குதான் ரிஷிமண்டல கோலம்னு பேரு. இந்த கோலத்தை ஆனந்த தாண்டவம் ஆடும் போது வரைஞ்சானா ஈசன் தன்னுடைய கால் நுனி நகங்களா. இந்த நுனி நகங்களா வரைஞ்சா இது ஒன்னொன்னுக்குள்ளே அச்சரம் இருக்கு, அது வந்து குரு மூலியமா தெரியும். ஆகினால் இந்த கோலத்தை முதல் நாள் அன்று இன்று அற்புதமா மன போட்டு அதில் அரிசி மாறினால் தூய மஞ்சள் எடுத்து லலிதா நாமம் கூறியனர். லலிதா தாசனார் அகத்திரிதர் லலிதா நாமம் பூண்டு ரிஷிமண்டல கோலம் ஈசன் வரைந்தான் தன் நுனிக்கால் அகத்தாலே.
அரணிலிருந்து வந்தது அப்பா சைலபுத்ரி என்னும் துர்க்கையின் நவ துர்கா உற்பத்தி ஆனாலா அந்த சைலபுத்ரி என்ற துர்கா உற்பத்தி ஆனாலா அந்த கோலத்துல. ஆகவே சைவ நிலைகளை தெரிந்தவர்கள் இந்த கோலத்தை தான் வணங்குகிறார்கள். நவராத்திரில வணங்க வேண்டிய குலங்களே இதுதான். இந்த கோலத்தை அந்த மனையில போட்டு இதுல இரண்டு வயது குழந்தை அருகில வச்சு அது குறித்தான சிறப்புகளை எல்லாம் செய்து அதை தானமாய் வழங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்றது. இத சரயு தேவர் கிரந்தம் சொல்றது. இத நீலகண்ட சிவசைவர்கள் இன்றும் செய்கின்றார்கள். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கே இந்த வழிபாடுதான் அவர்களுக்கு ஒழிய வேற எந்த வழிபாடும் கிடையாது. ஆகவே இந்த கோலத்தை ரிஷிமண்டல கோலமாய் தன் இடது நுனி விரலில் அதன் கடைசி சுண்டு விரல வரைஞ்சானா ஈசன். அப்போ ஆடம் ஆனந்த தாட்டமும் ஆடணும், அதே நேரத்துல படமும் வரையணும். இதை டிடெக்ட் பண்றதுக்குன்னா ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து பாருங்க. தேவலோகத்துல தெய்வங்கள்ல எவ்வளவு அற்புதமான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பக்கத்துல வச்சிருக்கிறோம். இப்போ சகரிக்கு சகரிக்குன்னு எத்தனை பேர் வச்சிருக்கிறான். எவ்வெருமான் திருவருளால் இந்த ஆனந்த தாண்டவ கோலத்தை முறையோடு மஞ்சளால் லலிதா நாமம் சொல்லியே முறையுடன் வரைந்த மங்கை இரண்டு வயதுடலையானை வைத்து தானாய் தானமாய் கொடுத்துடுவார். இந்த கோலம் வரைஞ்சாக்கா ஆத்மா வராதா வாடகன் சொல்றது. அகத்திரு வாடகன் சொல்றது. வானது தெளிவாய் வரைந்த காலையில இடதுகால் சிறுவதலா ஈசன் தானாய் ஆனந்த தாண்டவம் தூக்கி ஆடும் போது ரிஷிமண்டல கோலத்தில் வரைந்தார் வரைந்ததால் மேல்மூச்சு கீழ்மூச்சு இழுக்கின்ற நிலைகள் அல்ல, அடிவாத திரட்டல்கள் அல்ல, நடத்து நிற்கும் காரியத்தில் நீர் கோத்து நடப்பதல்ல, சிறக்கு திறமை தேறியது சிறோக்கு சிலிவெல்லாம் போயிடுமா. ஆகவே இந்த கோலத்துல இவ்வளவு ரகசியம் வச்சிருக்கிறான். இதை கொடுத்தவன் சிவன். ஆகவே நவராத்திரில முதல் ராத்திரி பிரதம அன்னைக்கு இதெல்லாம் வரையணும்னு சொன்னான். இதை வரைவது தேவியை பூரணமாய் கலசத்துல ஆவாகனம் பண்ணதான் ஆகணும். இது எளிமையாக புரியக்கூடும். ஏன்னா முறையோட புல் வைக்கிறா பொம்மை வைக்கிறா எல்லாம் வைத்தாலும் நவராத்திரி மகளிர் சுவாமி சிவாச்சாரியம் எல்லாம் பேசுவா ரொம்ப பிரமாதமா. அதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த ரிஷிமண்டல கோலத்தை போடணும் எல்லா ராத்திரியும். இத நான் வந்து பொதுவாக 100 இடத்துல பேசிருக்கேன் இந்த சப்ஜெக்ட. ஆகவே அற்புதமான இந்த கோலத்தை உருவாக்கியவன் ஆனந்த தாண்டவத்தில் உருவாயிட்டார். இது இந்த கோலம் போட்டதால் 3 லோகங்கள் உருவாயிற்றான். ஆனந்த தாண்டவ கோலத்தால் அடியெடுத்து எடுத்து வைத்த தான் சிறுதால் விரலால் தான் எடுத்த காலையில் வரைந்த மூன்றும் அந்த தராசரத்துல 3 லோகங்களையும் வரைஞ்ச ஒரு தத்துவம் இதிலிருந்து உருவாச்சான் இந்த ரிஷிமண்டல கோலத்தை. ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஈசன் உருவாக்கிய கோலத்தை யார் பிரதமர் என்று வணங்கி காரியத்தை துவங்குகிறார்களோ தோல்வி என்பது கிடையாது என்று ராமருக்கு பரசுராம சொல்லிக் கொடுத்தார். அடுத்து எம்பெருமான் திருவருளால் சந்தியா தாண்டவம். இந்த சந்தியா தாண்டவம்னா சந்தியா காலவ பூஜை நடக்குது. எல்லாம் சந்தியாகலாம் சாயந்தரத்துல செய்யற பூஜை. சில சந்தியா வந்தனும் ரொம்ப பேருக்கு தெரியும். சும்மா மூக பிடிப்பான் அவ்வளவுதான், பிராணாயாமம் செய்ய மாட்டான். ஆகவே எம்பெருமான் திருவருளால் சஞ்சியை முறையோடு செய்துத்தான் தீரணும். அந்த சஞ்சி செய்வதால் பலவித ஆனந்தங்களை நாம் அடையலாம். அனுபவிச்ச வாழ்க்கை தெரியும், இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஆகவே இந்த சந்தியா காலத்தில் இறைவன் ஒவ்வொரு சந்தியா காலத்திலும் தாண்டவம் ஆடுறான். அந்த சந்தியா தாண்டவத்துல என்ன ஒன்று கேட்டீங்கன்னா தாளங்களையும் வாத்தியங்களுடைய ஒலிகளையும் அதன் முறைப்பாடுகளையும் வளர்த்தானா அந்த சந்தியா தாண்டவத்தில். அந்த சந்தியா தாண்டவத்துலதான் ஒவ்வொரு வாத்திய கருவியுடைய ஒலிகளும் அதனால் வருகின்ற ரகசியங்களையும் தெரிவித்தார்களாம். இதனால் பட்டகடன் தீரு இனி கடன் படமாட்டா என சொல்லி இட்டிடுவாய் தான தர்மம் இனி பெருவாழ் கொண்டு அழிக்கலாம் பாரு. தொட்டிடுவாய் சந்தியா நகரத்தில் வந்த கோலம் சப்த ஒலி கோல ரகசியம் சிவன் அளித்தது பாருனார் பரசுராம்.
சப்த ஒளி கோலம் என்று சந்தியா தாண்டவத்தில் வரைஞ்சானா சுவாமி. அது தன்னுடைய இடதுதான் மோதிர விரலால் வரைந்த கோலம். இந்த கோலத்துக்கு கூஷ்மாண்டா என்ற தேவியில் இருந்து ஆர்வலித்தாளாம். இது சந்தியா தாண்டவ கோலம்னு சுவாமி வரைஞ்சிருக்கார் ஈசர். இந்த கோலங்கள் எல்லாம் வந்து பழைய ஓல ஏடுகள் இருந்து எடுத்தது. இதெல்லாம் புஸ்தமா போட போறேன் சொல்லியிருக்கலாம், எப்ப செய்வாங்களோ தெரியல. அது போல அந்த பழைய ஓலைகள் ஏடுகள் எடுத்ததுனால இந்த கோலங்களை முறையாக வரைஞ்சார்கள் பெரியவர்கள் எல்லாம். இதுல இந்த கூஷ்மாண்டான்ற தேவி ஆர்பவித்தாளாம். அந்த தேவி 3 வயது குழந்தையா வச்சு அவளுக்கு உரித்தான புது ஆடைகள் சீப்பு சோப்பு குங்குமச்சம் எல்லாம் கொடுத்து வழிபட்டா கடன்படா வாழ்க்கை அமையும்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறார். ஆகவே அதோடு மட்டுமல்லாமல் அஸ்திர சஸ்திர பயிற்சிகளை அந்த அஸ்திரங்கள் ஒரு பாணத்தை எடுத்தா ஒரு குறிப்பிட்ட டார்கெட் அடிச்சு ரிட்டர்ன் வரும். ஏசிபி ஐசிபிஎம் இருக்குது பார்த்தாலும் ஒரு டார்கெட் அடிச்சுட்டு அங்கே உழுந்துடும். ஆனா ராம விட்டமான சொன்ன ஆளை கரெக்டா டிடெக்ட் பண்ணி ஐடென்டி கார்டை பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியில கடலில் மூடிட்டு ரிட்டர்ன் வந்து அமராத்தில உட்காந்துடும். அந்த மாதிரி அஸ்திரம் வச்சிருந்த காலாண்டு அப்ப விஞ்ஞானத்திற்கு தெரிதா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அது போல இந்த அஸ்திர பயிற்சிக்காரர்களுக்கு ஷூட்டிங் பிராக்டிஸ் ஒழுங்கிற போறா எவ்வளவு அடிக்கிறோம் நம்ம ஊர்ல இதை கொண்டுட்டு போனா டங்கு நடிச்சிருவோம் கோல்டு மெடல் அனுப்ப மாட்டான். ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஒரு கோல்டு மெடல் ஆடு வாங்கியிருக்கலாம். ஆகவே ஈசன் திருவருளால் இந்த சப்த ஒளி கோலத்தை ஈசன் அளித்தார். இந்த கோலத்தின் வழியாய் பலவித குறைகளை தீர்க்கின்றார்களாம் பெரியவர்கள். இதுல கூஷ்மாண்டா என்ற தேவி ஆர்பவித்தாளாம். அடுத்து எம்பெருமான் திருவருளால் திரிபுர தாண்டவம் ஆடினானா ஈசன். இந்த ஆட்டம் விடாம ஆடிட்டு இருக்கணும். எப்பவுமே ஒரு பழமொழி உண்டு, ஆடினால நிறுத்தணும் பாடினால முடிக்கணும்னு. ஆனா ஈசன் முடிச்சானா நம்ம முடிஞ்சு விடுவோம். ஆகவே ஈசன் திரிபுரா தாண்டவத்தில் விடாமல் ஆடிக்கொண்டே இருந்தால் அவ்வாறு ஆடினால்தான் இந்த உலகம் ஸ்தம்பிக்காமல் நிலைத்து நிற்கும், இயங்க வேண்டியதுல ஒழுங்கா இயங்கும். அந்த மாதிரி ஆடின ஆட்டத்துக்கு வந்து அஷ்டவசு கோலம் என்பதை தன்னுடைய கட்டை விரல் நுனியா கோலம் போட்டானா ஈசன் ஆடும் போது. அந்த கோலத்திலிருந்து பிரம்மசாரிணி என்ற ஒரு தேவி ஆர்வவித்தாளாம். அந்த அஷ்டவசு கோலம் திரிபுர தாண்டவத்தில் ஆனானா ஈசன். இந்த அஷ்டவசு கோலத்தை முறையோடு வரைந்து இதை வந்து குங்குமத்தால வரையணுமா, ரெட்டு கலர்ல இருக்கும் அரிசி மாவுல குங்குமம் கலந்து வரையிறது. இந்த இதை முறையோடு வரைஞ்சு ஈசனை சிவனை வணங்கும். வணங்கினால் பாரிச வாய் அதான் வாயுனால் வந்த தொல்லைகள் அப்பா மதிகாரகன் கெட்டிருந்தால் எட்டுல சனி சந்திராஷ்டமம் அதனால வெளியே போனா ஏதோ ஆபத்துன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணியில் இருப்பாங்க. ஆற்றில் இருக்க பொம்பளைங்க சமத்தா இந்த கோலத்தை போட்டு சோமசுந்தரனை வேணா போதும், ஒரு ப்ராப்ளமும் வராது. அஷ்டமத்து தந்திர துன்பத்தை தரமாட்டான் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார். ஆகவே ஈசன் இந்த கோலத்தை போடும்போது அஷ்டவசு கோலம் என்றார்கள். இந்த கோலத்தை பிரம்மச்சாரிணி என்ற தேவி ஆர்பவித்தாளாம். திரிபுர தாண்டவத்தில் ஈசன் ஆடும்போது கட்டை விரல் மீனகத்தால் வரைந்தது. அதற்கடுத்து ஊர்த்துவ தாண்டவம். இந்த ஊர்த்துவ தாண்டவம் தெரியாதவாளே கிடையாது. ஏன் கேட்டா இடது காலு வலது காலு 180 டிகிரியில நின்னது. அந்த மாதிரி காளியார ஆட முடியல. ஆகவே தோல்வியுற்றாள். திருவாலங்காட்டில் காரைக்கால மீனாக சுவாமி ஆடி காட்டினார் உருத்துவ தாண்டவம். அந்த குழையை எடுத்து மாட்டினது. ஆகவே இந்த தாண்டவ கோலத்தை வரையும் போது பிரணவ கோலம் என்ற ஒரு கோலத்தை உருவாக்கினாராம். இது 5 விரல் நுனி நகங்களாய் அற்புதமாய் எழுப்பும் போது ஆட்டத்திலே எழுப்பும் போது ஒலிகளோடு எழும்பியதான் இந்த கோலம். இதை பிரணவ ஒலி கோலம் என்று தாண்டு பெயரிட்டாராம். தாண்டு மகாரிஷி, அந்த தாண்டு மகாரிஷி எழுதிய பிரணவ ஒலி கோலம் ஊர்த்துவ தாண்டத்தில் வந்த போது சந்திரகாத்தா என்ற தேவி உருவானாலும் ஆர்பவித்தாளாம். ஆகவே இந்த பிரணவ ஒலி கோலத்தை ஈசன் 5 விரல்களால் ஆடும்போதே வரைந்து காட்டினார். இத வந்து முறையோட அரிசி மாவுல கோலம் போட்டு
நான்கு வயது குழந்தையை வைத்து முறையோடு அதற்கு வணக்கம் செலுத்தி பூஜை செய்து கொடுத்தா சில பேர் என்ன பண்ணுவா? அண்ணன் பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, வேட்டி, ஓரடைச்சி பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் சகல பொண்ணு, இந்த மாதிரியே செலக்ட் பண்ணிப்பா. என்ன அந்த பொருள் உள்ளே சுத்திட்டு இருக்குமா தலையெழுத்து? அந்த மாதிரி செய்யப்படாது. நமக்கு பழக்கம் இல்லாத ஆசிரியர் குழந்தைய கொண்டாந்து அந்த இந்த கோலத்தை முறையோட போட்டு அந்த கோலத்துல அந்த பக்கத்துல குழந்தைய உட்கார வச்சு முறையா தவிச்சு அந்த குழந்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா.
அதனால உறவு இதுல ஒண்ணு விட்டுறவானா? எதையோ உறவு விட்டு போறது இல்லையா? விட்டு போறது
நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த உறவுல செலக்ட் பண்ணாதீங்க குழந்தைகளை, தூர உறவை பாருங்க. ஆகவே எந்த நாங்கெல்லாம் அடிச்சு சொல்ற
குறித்தப்பா, அறிந்தவன் மாமன் பெண்ணோ அம்மாவன் பெண்ணோ உறவுக்கார ஒன்று கொடுத்த பெண்ணோ
தானா எடுத்த பேத்தியோ
அப்பேத்தி இப்பேத்தி பெண் வயிற்று பேத்தி பிள்ளை பேத்தி வேண்டாம் என்பால் தாயே
நாஞ்சல் அப்ப எழுதி வச்சுக்கிறான்.
அதே போல எந்த பேச்சு செலக்ட் பண்ணு வேற சொல்றது வேற.
ஆகவே நல்ல பிள்ளையா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஆகவே எம்பெருமான் திருவருளார் இந்த ஊர்வல தாண்டத்தை வலது காலம் தலைக்கினர் தூக்கி ஆடி இடது காலம் வலது காலம் ஒரே நேர்கோட்டில் 180 டிகிரி இருக்கணுமா? அப்ப ஆடும் போது ஈசன் இந்த கோலத்தை உருவாக்கினானா? இதை யார் ஒருவர் செய்கின்றார்களோ திருமண பிராப்தர் கிடைக்குமா? எத்தனையோ பேர் வந்து பணம் வச்சிருப்பா, நகை வச்சிருப்பா, எல்லாம் வச்சிருப்பா, கல்யாணம் ஆகாது. சில பேர் எதுவுமே வச்சிருக்க மாட்டா, ஒரே டிமாண்ட், அதான் விதி. அது காரணம் முன்னிலையில் பிரிந்தவரை சேர்த்திருப்பர், சேர்ந்தவரை திருமண பந்தலில் ஏற்றிருப்பர், பார்த்திருப்பர் பிறர் மன கோலத்தை மகிழ்வுடன் பார்த்திருப்பர். அர்ணவருக்கு இன்று அப்பா ஐயன் பணம் அளிக்கவில்லையானாலும் மனம் முடிக்க ஆட்கள் வந்து நிற்பான் பார் என்ன ரகசியம். ஆனா கேட்டவாள் கெடுக்கிறது, இந்த நாத்தனார் வேலை செய்யறது, இத கோயம் ஊட்டுறது, இதெல்லாம் நிறைய பேர் உண்டு.
இந்த மாதிரி செய்யறவாதான் கல்யாணத்துல ப்ராப்ளம் வந்துடுறோம், கல்யாணம் ஆனப்புறம் ப்ராப்ளம் வருது.
ஆகவே இந்த மாதிரி கோலத்தை போட்டு கும்பிட்டாள்னா இனி இந்த மாதிரி வேலைகளை செய்ய மாட்டான்னு சொல்றாரு அகத்தியம்.
ஆகவே எம்பெருமான் திருவருளம் அடுத்த ஆண்ட ஆத்தியத்தை ஈசன் தனது உடலை முறையாக வளைத்தான்.
பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் இருவரும் திரட்டி இது பண்ணும்போது அமுதத்துக்காக கடைந்தார்கள்.
அப்பொழுது பஸ்ட் வந்த பொருள் என்ன சார்னு சொல்லுவோம் நம்ம ஆத்துல, எது வந்தது முதல்ல எனக்கு கொடுத்துடுன்னு. அப்ப என்ன பண்ணாவா, ரெண்டு பேரும் சேர்ந்து கிடைந்த போது முதல்ல வந்தது சாலிதான நெஞ்சு. எவனு கிட்ட நிக்கிற ஓடி நான் பார்க்கிறவன் அப்பா இருக்கிற நான்கு தலை பார்ப்பவருக்கு தலை உங்கள் பாடுபாடு போல் ஓடினானே. ஓடுற ஸ்பீட்ல தலை தெரியல, வெறும் பாடி மாத்திரம் ஓடுற மாதிரி ஓடினாராம். அப்ப என்ன ஸ்பீடா பிரம்மா ஓடிப்பார் பாருங்க. ஓடுகின்றான் தன் புத்திரன் எனக்கு முன்னே என்று அவனை பச்சதா ஓடினான் நீலகண்டன். நீலகண்டன் கொடுத்த நெஞ்சை எடுத்து உண்ணாமல் தடுத்து நிறுத்த முடியாமல் தான் வாடினான் திருமாலப்பா. நீல வண்ணமா புழுவா வாடினார் பெருமாள் அவருக்கு நாள புள்ள முன்னால ஓட்டான புடிக்கணுமே புழுவா
நீலம். ஆகவே என்ன வந்தாலும் முதல் எனக்கு கேட்கிற பண்பாட்டை விட்டுணும், எது வந்தாலும் வாங்கிற நிலையை இருக்கணும்னு நாங்க தெரியும். அதுபோல பெரிய சாலிடான விஷம் வந்த போது
ஈசன் ஒரு வந்தார், தான் ஏற்று உண்டார்.
சில பேர் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டான எப்படி ஸ்டெடியா இருக்கிறனா ஊந்துட்டானான்னு பாப்பாங்க.
அப்போ என்ன பண்ணார் எம்பெருமான், மத்தவெல்லாம் ஊந்துட்டு இருப்பாங்க, அது வாசனப்பட்டாலே வாங்கி போடுவாங்க. அழகால விஷயம் அப்படி இருக்குமா? பிரதோஷம் மகிமரை பேசிக்கிறேன்,
ஐயா புஸ்தகம் போட்டுக்கிற.
ஆகவே எம்பெருமான் திருவருளால்
அந்த வேகமான நெஞ்சு பார்த்தாலே
போயிடுவான், ப்ளூவா ஆயிட்டாரு பெருமாள்.
அதேபோல் ஈசன் அதை எடுத்து உண்ட போது
அனைவரும் பார்த்தாரா ஈசன் போயிட்டாரா இருக்கிறாரா?
நம்ம புத்தி என்ன பண்றது?
அப்பொழுது ஈசன் கண்டத்தில் பத்தி
எங்கன்னை தாயே அன்னத்தில் கண்ட நீளம் கொண்டு ஆடல் உற்றான் பாரு.
புஜங்க தாண்டவன் தானாய் ஆடலுக்கு
பாடின ஆட்டம் புஜங்க தாண்டவமா? அந்த நஞ்சை உண்டு ஆன ஆட்ட போது அற்புதமாக கைகளும் சடைகளும் விரிந்து கோலங்களை போட்டதாம்.
அந்த புஜங்க தாண்டவங்கள் சடைகள் கை நகங்கள் விரிந்து போட்டதா அந்த கோலத்திற்கு புஜங்க தாண்டவ கோலம்னு பேர். அதுல இருந்து ஸ்கந்தமாதா என்ற துர்க்கை ஆர்வகித்தாளாம். இததான் ஈசன் நஞ்சை உண்ட போது ஆடிய கோலம், போட்ட கோலம். இந்த அற்புதமான கோலத்தை அன்னை பார்வதி முதல் அனைத்து தேவர்களும் அனைவர்களும் வணங்கினார்களாம். வணங்கியதால் ஈசன் என்ன ஆனா நினைச்சு பார்த்த தவறுக்கு பரிகாரம் கிடைச்சுதான். ஆகவே எம்பெருமான் திருவருளால் இக்கோலங்களை போட்டவர்களுக்கு விஷத்தால் பாதிப்பு. இந்த காலத்தில் அடல்ட்ரேட்டடு ஆயில் நிறைய இருக்குது, அடல்ட்ரேட்டடு மெடிசன் நிறைய இருக்குது. நேர போ மெடிக்கல் தலைவலி ஒரு மருந்து உருண்டே ஒரு மருந்து குத்துருவான். அது என்ன மருந்து ஜில்லா வாங்க மாட்டான் போட்டுக்கிறார். அப்புறம் வயிற்றுவலி வந்துடும், ஒன்னு அதுக்கு ஒரு மருந்து. வயிற்றுவலி போச்சுன்னா வேற வெளியில வைக்கும். இந்த நான் ஜில்ல அகத்தியர் சொல்றார், கலியில காரணம் தெரியாமல் கருத்தரு நாடி பார்க்காமல் உரிய ஒரு வாய்க்கு வந்தது போல் கேட்பான். ஏதோ ஒன்று அடைத்தடைத்து வைத்திருப்பான். நிறங்கள் பல கேப்சூல்ஸ் அடைத்தடைத்து வைத்திருப்பான். கொடுப்பதெல்லாம் உண்டான் தலை போகும் வயிறு வரும், வயிறு போகும் கீழ் போகும். ஆகவே எம்பெருமான் திருவருளால ப்ராப்பரா பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி மாத்திரை வாங்கிட்டு வந்துறாங்களாம், வேற ஒண்ணு இல்லை. அது போல அதனால் வருகின்ற நஞ்சினால் வருகின்ற துன்பத்தை போர்ப்பதற்காக இந்த புஜங்க தாண்டவ கோலத்தை போட்டு வணங்கணும்னு சொன்னான். இது 5 வயசு குழந்தைய வச்சு சேரும். அதற்கடுத்து இறைவன் எல்லாருக்காக ஆனா பதஞ்சலி முனிவர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப மகா உத்தமர். அவரு தன்னுடைய கால்களால் மத்தளம் வாசிச்சாராம். சிதம்பரத்தில் தன் கால்களால் மத்தளம் வாசிச்சா அதை இறைவன் ஆடணும்னு விரும்பினாரா, அற்புதமா இறைவன் ஆடினானா. பதஞ்சலி முனிவருக்காக அற்புதமா ஆடினா பாண்டு கீழே ஏற்கிட்டான். நோட் பண்றது, இறைவன் எங்க ஆடணும் அங்கெல்லாம் இருப்போம். ஆகவே அந்த தாண்டவம் முனி தாண்டவம் என்று பெயரிட்டார்களாம். அப்போ ஈசன் ஆடும் போது தன்னுடைய நேத்திரத்திலிருந்து வந்த ஒளிகள் கோலம் போட்டதாம். கண்களிலிருந்து வந்த ஒளிகள், அந்த ஒளிகள் போட்ட கோலத்தில் காத்யாயினி என்ற தேவி ஆர்பவித்தாளாம். அந்த கண்ணொளி போட்ட கோலம் இது. இந்த கோலத்தை முறையோடு வரைந்து யார் ஒருவர்கள் இருவரை வணங்குகிறார்களோ கண் சம்பந்தமான நோய்கள் வராதான். ஆகவே இதுல 6 வயசு குழந்தை. இந்த முனி தாண்டவத்தை பதஞ்சலி முனிவர் தாள வாசிக்க சிவன் கோலம் போட்டானாம். கண்களில் வந்த ஒளிகள். ஆகவே இந்த தாண்டவ கோலத்துல காத்யாயினி என்ற தேவி ஆர்பவித்தாளாம். அடுத்து பூத தாண்டவ கோலம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சும்மா கைய ஆட்டுறது என்ன, அப்புறமா கையில ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஆடக்கூடாதான்னு கேட்டான். இப்ப எல்லாம் மைக்க வச்சு ஆடுறான். ஈசன் ஆயுதங்கள் எல்லாம் கையில ஏந்தி கொண்டு ஆடினானா. அதோடு மட்டுமல்ல, கஜாசுரனை வதம் செய்து அந்த யானை தோலை மேலே போட்டி ஆடினானா. அந்த கஜாசுர நடனம் வந்து அவன் ஆடியதை போல் இதுவரை இனி யாரும் ஆட முடியாது. தானாய் தொருமாய் தகித்தொரு காலை எப்படி ஆடினான்னு சொல்றாங்க. வீணாய் காலம் விதத்திருந்தாலும் வேதமாய் ஒரு சதுர்முகன் அமர்ந்தான் பாரு. பிரம்மா எதிர்க வந்துட்டாராம். பிரமாதமான நட்டுவினாரு பிரம்மா. பிரம்மா போடுற நட்டுவம் யாராலையும் போட முடியாது. அவளை அற்புதமா நட்டுவம் போடுவார். ஏன்னா ஒரு தலையில போட மாட்டார், 4 தலையில போடுவார். தானாய் தரித்தொரு காலையில என்று ஒவ்வொரு தலைகளிலும் நட்டுவம் போடுது. வாழை என்கின்ற உத்தமி தேவி ஸ்பெஷல் ட்ரம் அடிக்கிறார். ஆம்பளை ட்ரம் வச்சா கூட எஃபெக்டிவா இருக்காது, பொம்பளை ட்ரம் வச்சா எஃபெக்ட் அதிகம். ஆகவே வாழை என்ற தேவி அது அற்புதமாய் தாளம் அடிக்கின்றாளாம். ஒரு தாளம் அடித்தால் 300 வித ஒலிகள் வெளிவருமா ஒரு வீட்டில். அப்ப பாருங்க அவள் அற்புதமான தாளம். அதற்கடுத்து நந்தி. நந்தீஸ்வரர் கோலவாத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அது 300 அடி நீட்டு இருக்கும். எடுத்து ஊதுனா 30,000 ஒலிகள் வெளிவரும். ஒரு தடவை ஊதுனா அதுல அவர் பீட் போடுறார். எப்படி இருக்கும் பாருங்க. இத்தனைக்கு மேல அற்புதமா ஜல்றா கணபதி, பிரமாதமா ஜல்றா போடுறார் கணபதி. தோதி தோதி தோதினு பிரமாதமா போடுறார். ஓடி ஓடி பொடுதும்பா உணர்கின்ற எம்பெருமா ஆதி முதல் தொந்தி கணபதி தாண்டாளம் விட்டானே. அதே போல ஒவ்வொரு விதமா பூ மாறி சொரிஞ்சுக்கிட்டு இருந்தானா அந்த தாண்டவம் பூத தாண்டவமாய் ஆடி பல அற்புதமா இத்தனை பேர் தாளாடிக்கிட்டு உடம்ப வளைச்சு வளைச்சு ஆடுனானா அந்த தாண்டவம் யாராலையும் ஆட முடியாது, ஆட போறதும் கிடையாது.
அந்த நாட்டிய ராஜன் ஒருவனால தான் ஆட முடியும்.
ஆகவே அந்த மாதிரி ஆடும் போது இறைவன் வளைந்து வளைந்து ஆடும் போது அவன் உடலில் இருந்து வந்த ஒலிகளால் அற்புதமான கோலங்கள் வந்தன.
இது பூத தாண்டவ கோலம் என்பது இதற்கு. இதுல இருந்து காலராத்திரி என்ற தேவி உருவானாளாம்.
அனைத்து காலங்களையும் கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது. இளமை மாறா இன்ப வாழ்வு கொடுக்குமாம் இதை வணங்கினார். அதற்கடுத்து ஆண்டவன் முனிவர்கள் எல்லாம் வேண்ட தட்டகாரிய முனிவர்கள் எல்லாம் அனாவசியமா ஏவல் பண்ணி பிராப்ளம் வந்து அப்புறம் அவங்க இருக்கான் ஆனந்த் அவங்கெல்லாம் வேண்டி சோத்திரம் பண்ண உடனே சுதா தாண்டவம் என்ற தாண்டவத்தை சிவன் ஆடினானாம். அந்த சுதா தாண்டவ கோலத்தில் பெரு சிங்கார தாண்டவம் என்று இதற்கு பெயர். இந்த சிங்கார தாண்டவத்தில் சித்திராத்திரி என்ற தேவி ஆர்பவித்தாளாம். காரியங்கள் சித்திப்பதற்கும் காரிய காரியங்கள் வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கும் கழிவுத்தில் வியாபாரங்கள் நிறுத்தி வருவதற்கும் என்னென்னவோ சக்கரங்கள் எல்லாம் போடுறாங்களே அதெல்லாம் எல்லாமே ஈசன் வரைந்த கோலம். இதை வச்சு அழகா மாடி வியாபார விருத்தி வருதான்.
அதற்கடுத்து வாகன மோதல்கள் போதும், ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணலாம்.
இத சுதா தாண்டவ கோலம் என்று அன்புக்கு கட்டுப்படுத்து ஈசன் ஆடிய கோலம். அதற்கடுத்து சிங்கார தாண்டவ கோலம். இது வந்து ஜோசியர்களுக்கு ரொம்ப முக்கியமான கோலம்.
சுதா தாண்டவம் என்று ஈசன் ஆடினானா
அந்த தாண்டவத்தில்
இந்த கோலம் தான். இதில் மகாகௌரி ஆர்பவித்தாளாம்.
இந்த சுதா தாண்டவ கோலத்தை யார் முறையோடு வைத்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஜோதிடங்கள் எல்லாம் வருமா. அதோடு மட்டும் பிரிமோனிஷர்
சின்னாரண்டக்கு போற காரியம் முன்னால தெரியுமா.
இந்த மாதிரி 9 விதமாய் கோலங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். துவாதச கோல தாண்டவங்கள் என்று ரகசியங்கள் உண்டு. அதில் ஈசன் வந்து பல அற்புதமான கோலங்களை இட்டிருக்கிறார். அது குரு மூலமா தெரிஞ்சீங்க. ஆகவே இந்த கோலங்களை நவராத்திரியில் ராமா நீ போட்டு வணங்கினால் வெற்றியை தவிர வேறு எதையும் அடைய மாட்டாய் என்று பரசுராமர் சொன்னாராம். அதற்கடுத்து வேறு ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை. கண்ணன் ஒருவனுக்கு மட்டும் முன்பினையால் நினைவு வந்ததாம். இந்த கருத்தை சிறிது நேரம் கண்ணன் நினைத்து அதி அற்புதமாக யோசித்தார். ஆனால் இந்த கோலங்களை சொல்லித்தராமலும் போகக்கூடாது என்ற சட்டமும் அவனுக்கு தெரியும். ராமரா இருந்த போது ஜாம்பவானுக்கு சொல்லிக் கொடுத்தாராம் ராமபிரான். ஜாம்பவான் யாருக்கு சொல்லிக் கொடுத்தான் அது கதவை. அதற்கடுத்து கண்ணனாய் பிறந்து இது யாருக்கும் சொல்லித்தரவில்லையா. ஆகவே இதை சொல்லித்தர வேண்டும் என்ற நியதி உண்டு என்பதால் தர்மராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்தாராம். இந்த நியதியை ஞாபகப்படுத்தியவன் சகுனி. ஆகவே சகுனி வந்து தீய காரியங்கள் பல செய்தாலும் ஓர் நல்ல காரியங்களை உண்மையாக செய்தான். ஆகவே அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாராம். யாரு? கண்ணன்.
அது மகாபாரதம்.
அதுபோல எம்பெருமான் திருவருளால் நவகோல தாண்டவத்தை நவநிலைகள் தான் கண்ட காலையிலே நவராத்திரி வழிபட வந்த கோலம் இதுவரை அறிவாய் நலமுடன் தாண்டு தெரிவிப்பாய் என்றார் ஈசன்.
அதுபோல் தாண்டு முனிவர் முறையாக சைவ சித்தாந்தத்தில் இந்த ரகசியத்தை வெளியிட்டாங்களாம். அந்த சரையு தேவர் நீலகண்ட சிவசைவர்கள் பரம்பரைக்கு கொடுத்தாராம்.
சரையு தேவர் 4,000 கிரந்தங்களை இதை பத்தி அற்புதமா எழுதியிருக்கிறார். இதுல நிறைய பீஜாச்ச ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் நவகோண நவரகசியங்கள். அந்த ஒவ்வொரு பீஜாச்சத்தையும் குரு மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும்.
ஆகவே
சிவன் தான் நவராத்திரிக்கு பூரணமாக உரித்தானவர். சிவனை அன்றி ஒருவரும் கிடையாது. ஆகவே சைவராய் பிறந்த அனைவர்கள் எல்லாருமே அண்ட சராசரத்தில் உள்ள அனைவரும் சிவனையாய் வணங்க வேண்டும் என கூறி அரவாணி ஆடும் போது என்று முன்னடியின் கீழ் இருக்க வேண்டும், பிறவாக வேண்டும், மீண்டும் சிறப்புண்டரில் உனை என்று மறவாதிருக்க வேண்டும் என்றும் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது என்று முன்னடியின் கீழ் இருக்க வேண்டும். இதுவே அடியேன் இருக்கும் சிவசிவ சிவகோங்கை திருக்கையாய புதிய முனி பரம்பரை சர்க்குரு மகாதேவா சரணம் சரணம்.